Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi hizbillah wa ashabihi jundillah wa ba'd. Faqala Allah ta'ala fil Quran al-azim, a'udhu billahi min ash-shaytan al-gajim, bismillahir rahman ar-rahim, rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul uqdatan min lisani yafqahu qawli, rabbi zidni ilma, rabbi ij'alni muqima salati wa min dhurriyyati rabbana wa taqabbal du'a, ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تشرح بها صدري وتسهل بها أمري وتيسر بها عسري وتقضي بها وتري وتغفر بها عذري وتدفع بها ضري وتجبر بها كسري وتغني بها فقري وتطيل بها عمري وتنبر بها قبري. وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. வணங்குவதற்கு சிரத்தையும் வாழ்த்துவதற்கு வாயையும் வளமாக வழங்கிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவனை புகழ்ந்து சலவாத்தும் சலாமும் நம் நெஞ்சமெல்லாம் வாழும் ஆன்மீகத்தின் தலைவர் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்தோர் துயர்ந்தோர் இறை நல்லடியார்கள் யாவர் மீதும் நிலவுமாக. புண்ணியங்கள் பூத்து குலுங்கும் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில், மகத்தான இந்த வேளையிலே, இறை இல்லத்தில் குளிமிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய வளமா பெருமக்களே, சங்கைக்குரிய பெரியோர்களே, மரியாதைக்குரிய சகோதர பெருமக்களே, பாசமிகு நண்பர்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லருளும் இறை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசிகளும் நம் யாவர் மீதும் சூழுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்தின் இரண்டு தினங்களாக மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களால் இந்த மாதத்தினுடைய மகிமை பற்றி, இந்த புனிதமான மாதத்தில் நாம் புரிய வேண்டிய அனைத்து அமல்களின் மகத்துவத்தை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த வேளையில், எனக்கு முன்னால் என்றுமே இந்த சன்மார்க்கத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சகோதரர் அவர்கள் உங்களுக்காக தங்களுடைய அந்த அறிவின் தாக்கத்தை வெளிப்படுத்திய அந்த சமயத்தில் இடையூறாக நான் வந்து இருக்கின்றதில் நான் வருத்தம் கொள்கிறேன். ஏனெனில் மிகப்பெரிய உலமா பெருமக்கள் எல்லாம் இங்கே ஆற்றிருக்கக்கூடிய அந்த நேரத்தில், இங்கு பொருத்தமில்லாத ஒரு நேரத்தில் என்னை அழைத்திருப்பதாக நான் நினைக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, உலமா பெருமக்கள் நல்லோர்கள், சாலிகின்கள், நமக்கு வழி அமைத்திருக்கக்கூடிய அடிப்படையின் பிரகாரத்தில் இந்த ரமலானை பற்றி நாம் எல்லோரும் ஆழமாக அதிகமாக விளங்கி வைத்திருக்கின்றோம், அதன்படி அமல் செய்கின்றோம் என்றாலும் கூட அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதால் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கட்டுக்கோப்பாக கொண்டுவதற்கு பல்வேறு நிலையிலே நாம் அது உங்களுக்கு எடுத்து கூறுவதால் நம்முடைய அந்த அமல்கள் அதன் மூலமாக பெறக்கூடிய பலாபலன்கள் உறுதியாக அமையும் என்பதாலேயே சொல்லப்பட்ட அதே செய்திகளையே இங்கே நாம் திருப்பி திருப்பி கூறியும் விளங்கியும் வருகின்றோம். இந்த ரமலானை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த ஹதீஸ் மாமணிகளிலும் எண்ணிறந்த கருத்துக்களை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அமல்களுக்கென்றே தனியாக ஒதுக்கப்பட்ட மார்க்கம் இந்த மாதம், இந்த புனிதம் வைக்க ரமலான். செயல்களை வடிவமைத்துக் கொள்வதில், நம்மை நாமே திருத்திக் கொள்வதில், அபரிமிதமான அதிகமான நன்மைகளை பெறுவதற்கு வாய்ப்பாக வழங்கப்பட்ட வளமான மாதம் இந்த ரமலான். அமல்கள் பல்வேறு இருந்தாலும் கூட இந்த மாதத்திற்கென பிரத்யேகமான செயல் நோன்பு, அஸ்ஸௌம், எனவேதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானில் ரோம்பை பரலாக்கியிருப்பதனுடைய அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அஸ்ஸௌமுலி வானா அஜிசி, மற்ற மாதங்களெல்லாம் அதற்கென்ற சில சிறப்புகள் அதற்கென்ற சில தன்மைகள் இருந்தாலும் கூட இந்த ரமலானிலே சௌம் என்று சொல்லக்கூடிய நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இது எனக்கு உரியது, அதற்குரிய கூலியாக நானாகவே இருக்கின்றேன் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். ஒரு கட்டத்தில் அன்னையர் திலகம் அன்னை ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே நீங்கள் சுவர்க்கத்தினுடைய கதவை தட்டிக்கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, சுவர்க்கத்தின் கதவை தட்டுவதற்கு நான் எங்கே செல்வது? அது இந்த பூமியில் இருக்கின்றதா? இந்த பூவுலகத்தில் அமைந்திருக்கின்றதா? சுவர்க்கத்தினுடைய கதவை நான் எப்படி தட்ட முடியும் என்று சொன்ன பொழுது, ஆயிஷாவே, நோன்பை பெருமையாக நீங்கள் பிடித்துக் கொள்கின்றீர்களே, அதுவே சுவர்க்கத்தினுடைய கதவை தட்டுவதற்கு சமம். எனவே நோன்பினுடைய மகத்துவத்தை சுவர்க்கத்தை தட்டுவதற்கு சமமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஒரு கட்டத்தில் இந்த நோன்பிற்குரிய சிறப்பை, நோன்பாளிக்குரிய சிறப்பை, அந்த நோன்பாளி தன்னுடைய இச்சைகளை, தான் உண்டு வரக்கூடிய அந்த உணவுகளை கட்டுப்படுத்தி அல்லாஹுக்காக நோன்பிருக்கும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய, அவனுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த சிறப்பை பற்றி ஒரு கட்டத்தில் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகத்திலே எனக்காக நோன்பை நோற்றார்களே அந்த உம்மத்தே முஹம்மதியாக்கள், அவர்களுடைய அந்த நோன்பிற்கு உரிய கூலியை இந்த உலகத்தில் நீங்கள் இன்று வரை யாராலும் விளங்க முடியாது. பல தாழமு நப்சும்மா உஃபியலகும், நான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நற்கர்மங்களை, அவர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த பரிசை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். ஜசாம் விமா கானு யாமலூன், அவர்களுக்காக, அவர்கள் புரிந்த இந்த நோன்பிற்காக பெறப்படக்கூடிய அந்த பலாபலன் அது மகத்தானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சுவர்க்கத்திலே நமக்கு அதனுடைய பலாபலத்தை சொல்லி காட்டுவான், நமக்கு செய்து காட்டுவான். இந்த நோன்பிலே ஒரு மனிதன் அல்லாஹுக்காக என்று நியத்து வைத்து தன்னுடைய இச்சைகளை, மனிதனுடைய இயல்பு, மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இயல்பு இருக்கும், ஆனால் தன்னுடைய மனதால் அவை கட்டுப்படுத்தி அல்லாஹுக்காக நோன்பு நோக்கின்றானே, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலாபலங்களில் ஒன்று தன்னுடைய அந்த மலக்குமார்கள், தன்னுடைய கட்டளைகளையே என்றும் சித்தமாக ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள், ஊன் உறக்கம், குடிப்பு, மறதி, மயக்கம் இவைகள் யாவையும் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாமல் அல்லாஹ்வை துதிப்பதற்கு மட்டுமே, அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மட்டுமே வழங்கப்பட்ட, அமைக்கப்பட்ட, படைக்கப்பட்ட மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கூறுவான், என்னுடைய உம்மத்துமார்கள் இந்த பூமியிலே அவர்கள் நோன்பு இருக்கின்றார்கள், அவர்களோடு நீங்கள் ஒன்றாக இருந்து அவர்களுக்காக துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி மலக்குமார்களை எல்லாம் மிக வேகமாக அனுப்பி வைப்பான். இந்த பூமியில இறங்குகின்றார்கள் அல்லாஹுக்காக நோன்பை நோக்கக்கூடிய அந்த உண்மையான மூமின்கள், நோம்பாளிகள், சாயிமீன்களை மலக்குமார்கள் பின்தொடர்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அஸ்ஹாபுகளை அழைத்து அதிகமான நற்கர்மங்களை செய்வதற்கு தூண்டினார்கள் இந்த ரமலானிலே. எனவேதான் அமல்களுக்காக பிரத்யேகமாக அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த புனிதமான மாதம் ரமலானுல் கரீம் என்று நாம் சொல்கின்றோம், சங்கையான ரமலான். நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தி, நாம் எல்லாம் தெரிந்து வைக்கக்கூடிய பொருள்தான், ரமலான் என்பது பாவங்களை கரிக்கக்கூடிய, சுட்டு பொசுக்கி விடக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது. எனவேதான் குதிபா அலைக்கும் சியாமு கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வந்ததித்த எத்தனையோ நபிமார்கள், இறை தூதர்களுக்கெல்லாம் நான் எப்படி இந்த ரமலானை நோன்பாக நான் கடமையாக்கியிருக்கின்றனோ அதுபோல உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்துமார்களுக்கும் நான் கடமையாக்கியிருக்கின்றேன், ஆனால் உங்களுடைய அந்த உம்மத்துமார்கள் நோர்க்கக்கூடிய நோன்பிற்கும் இதற்கு முன்னால் சென்றுவிட்ட கவுன்களுக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கின்றது என்று சொல்வார்கள். எனவேதான் ஒரு கட்டத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய ஒரு இரவு லைலத்துல் கத்ர் என்று நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அல்லவா, இந்த லைலத்துல் கத்ரிலே பனூ இஸ்ரவீலர்களில் 80,000 வருடங்கள் அவர்கள் புரிந்த நற்கர்மங்களை அதைவிட அதிகமாக இந்த இரவை பயன்படுத்திய ஒரு உம்மத்தே முஹம்மதியாவில் உள்ள மூமினுக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கின்றான் என்று சொல்வார்கள். அவ்வளவு பெரிய மகத்தான ஒரு பாக்கியத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துமார்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். ஆக நோன்பு, அதனுடைய வரிசையில் திருக்குர்ஆன் ஷரீஃப். இது திருக்குர்ஆனுடைய மாதம், திருக்குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்துகள் அபிவிருத்திகள் அமைந்த ஒரு புனிதமான இரவில் இந்த திருக்குர்ஆனை நாம் இறக்கியிருக்கின்றோம். ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கெல்லாம் அது வழிகாட்டக்கூடியது. நில் முத்தகீன், அல்லாஹ்வை பயந்தவர்கள், உண்மையிலேயே மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று உட்படுபவர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எனவேதான் மேன் மக்கள் சொல்வார்கள், திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு எழுத்தை ஓதினால் அதற்கு 10 நன்மை. ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மை என்று சொல்லும் பொழுது குர்ஆனிலே இருக்கக்கூடிய 6,600 வசனங்களுக்கும் எத்தனை நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் கணக்கிட்டுக் கொள்ள முடியும். எனவேதான் திருக்குர்ஆன் ஷரீஃபை நம்மால் ஓதுவதற்கு தெரியாவிட்டாலும் கூட அதை பார்ப்பதற்கு கூட பல்வேறு நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். இந்த திருக்குர்ஆனை பார்ப்பதால் நம்முடைய கண்கள் ஒளி பெறுகின்றன, நம்முடைய இதயங்கள் எல்லாம் வெளிச்சம் அடைகின்றன. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற செய்தி குர்ஆனிலே, ஃபஆமினு பில்லாஹி வரசூலிஹி வன்னூரில்லதி அன்ஸல்னா, மூமின்களே அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் விசுவாசியுங்கள். வன்னூரில்லதி அன்ஸல்னா, இந்த சமுதாயத்திற்கு நாம் இறக்கி வைத்திருக்கின்றோமே திருக்குர்ஆன், அது நூறாக அமைந்திருக்கின்றது, வெளிச்சமாக அமைந்திருக்கின்றது. ஆக ஒரு வெளிச்சத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பிரகாசமான ஒரு இடத்தில் நாம் இருக்கின்றோம், அப்பொழுது நம்முடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். ஆனால் திருக்குர்ஆனாகவே இருக்கும் பொழுது, அதே நூறாக இருக்கும் பொழுது அதை நாம் பார்த்தால் நம்முடைய கண்கள் எல்லாம் மட்டுமல்ல இதயங்களும் கூட அது ஒளி பெறுகின்றது என்று இந்த கருத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை நமக்கு ஒரு வெளிச்சமாக சொல்லி காட்டுகின்றார், ஒரு பிரகாசமாக சொல்லி காட்டுகின்றார். எனவேதான் திருக்குர்ஆனை நாம் ஓதுவது மட்டுமல்ல, அதை படித்து உணர்வுக்கு கூட அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வைத்திருக்கின்றான். இந்த திருக்குர்ஆனை நாம் படிப்பினையாக பெறுவதற்கு நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம், இதை நாமே பாதுகாக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஆக திருக்குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, அதை விளங்குவதற்கும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் திருக்குர்ஆனை விளங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கென சில ஞானங்கள் இருக்கின்றது. எடுத்தவர்கள் எல்லாம் படித்தவர்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் முடியும் என்ற கருத்துக்கு அதுக்கு சாத்தியம் இடமில்லை. ஏனெனில் திருக்குர்ஆனை அதனுடைய கருத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்து அதற்கு ஒரு விளக்கம் வைத்தால் அது அர்த்தங்கள் எல்லாம் அனர்த்தமாக மாறும் பொழுது, கருத்துக்கள் எல்லாம் பிசகுதலாக ஆகும் பொழுது, இந்த திருக்குர்ஆன் மூலமாகவே நாம் நம்முடைய வழியை வேறு பக்கத்தில் செல்வதற்கு உரிய அந்த பாதை அமைக்கின்றோம். ஏன், திருக்குர்ஆனை விளங்குவதற்கென்று சில ஞானங்கள் தரப்பட்டிருக்கின்றது. ஏன், அல்லாஹ்வினுடைய வேதம் சாதாரணமாக விளங்கிக் கொள்ளப்படக்கூடியது ஒன்று அல்ல. 23 ஆண்டுகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தவம் இருந்து அவனிடத்திலே பெற்று வந்த அந்த திருக்குர்ஆனை சாதாரணமாக நாம் விளக்கம் வைப்பது என்று சொன்னால் அது நம்முடைய அறிவின் குன்றுதலுக்கு காரணமே தவிர நம்முடைய அறிவை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு அல்ல. ஒரு உதாரணத்தை நான் சொல்லி காட்டுகின்றேன். நோன்பு பிடிப்பதனுடைய ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் நோன்பை எப்பொழுது நோர்க்க வேண்டும், எப்பொழுது அதை முடித்துக் கொள்ள வேண்டும், அதாவது நோன்பை பிடிப்பதற்குரிய காலம் எப்பொழுது, நோன்பை விடுவதற்குரிய காலம் எப்பொழுது, இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ஹைத்துல் அபியத் என்று ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான். ஒரு வெள்ளை கயிறு, கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தோன்றும் வரை நீங்கள் குடிக்கலாம் பருகலாம், சும்மா அதிமு செய்யாம அதற்கு பிறகு நீங்கள் நோன்பை பூர்ணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆக வெளிப்படையாக இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கருப்பு கயிறு எப்பொழுது வெள்ளையாக தோன்றும், இந்த உலகத்திலே நமக்கு அது நடக்கக்கூடிய ஒரு சாத்தியமான செய்தியா? அல்லாஹ்வினுடைய அந்த அருளை பெற்ற விஞ்ஞானிகளுக்கு விளங்கும். சாமானியர்களாக இருக்கக்கூடிய சாதாரண அறிவு படைத்த நமக்கு அது எப்படி விளங்கும்? சஹாபா பெருமக்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அன்றைய காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு கருப்பு கயிறை எடுத்துக்கொண்டார்கள், வெள்ளை கயிறையும் வெள்ளை நூலையும் வைத்து தங்களுடைய தலையணுக்கு கீழே வைத்து படித்துக் கொண்டார்கள். இரவிலே சாப்பிட்டார்கள், உண்டார்கள், திடீரென எழுந்து பார்த்தார்கள், கருப்பு கயிறு வெள்ளையாக மாறுகின்றதா என்று. கரு அப்படியே இருக்கின்றது, வெள்ளை வெள்ளையாக இருக்கின்றது, கருப்பு கருப்பாக இருக்கின்றது. திரும்ப திரும்ப பார்க்கின்றார்கள், அதே நிலைமைதான். அடுத்த நாளும் பார்க்கின்றார்கள், அதே நிலைமைதான். எப்பொழுது கருப்பு வெள்ளையாக மாறும்? அவர்களுக்கு விளக்கம் கிடைக்கவில்லை. விளக்கத்திற்கெல்லாம் ஊற்று ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த செய்தியை சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், கருப்பு கயிறு வெள்ளையாகும் வரை நீங்கள் உங்கலாம் பருகலாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அதற்கு பின்னால் நம்முடைய நோன்பை துவங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, நாங்கள் முயற்சி செய்து பார்த்தோம், கயிறிலே எந்தவித மாற்றமும் இல்லையே என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டு சொன்னார்கள், அருமை தோழர்களே, இதற்குரிய விளக்கம் அப்படி அல்ல. கருப்பு கயிறுக்கும் வெள்ளை கயிறுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், வானத்தினுடைய அடிப்பகுதியிலே ஃபஜ்ர், அதாவது ஃபிக்ஹிலே திரு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்தை வழங்கக்கூடிய ஃபக்கீஹீன்கள் சட்ட மேதைகள் சொல்லி காட்டுவார்கள், ஃபஜ்ரு சாதிக் ஃபஜ்ருல் காதிப் என்று. அதாவது காலையிலே ஒரு அடிவானத்தில் ஒரு வெள்ளை தோன்றும், அது கொஞ்ச நேரத்தில் மறைந்துவிடும், பின்பு ஒரு வெள்ளை தோன்றும், அப்பொழுதுதான் அந்த ஃபஜ்ருடைய உதயம் ஆகும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கருப்பு கயிறு என்று சொன்னால் அடிவானத்திலே கருப்பாக இருக்கும், அது பின்பு வெள்ளையாக மாறும், அது மறைந்துவிடும், திரும்பியும் கருப்பாகி அது பூர்ணமான வெள்ளையாகும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வெள்ளை உங்களுக்கு எப்பொழுது தெரிகின்றதோ, இந்த மெய் வெள்ளை ஃபஜ்ரு சாதிக் எப்பொழுது தெரிகின்றதோ, அப்பொழுது நீங்கள் உங்களுடைய நோன்பை துவங்க வேண்டும். இதுதான் அதற்குரிய விளக்கம் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அறுத்தங்கள் எப்படி அனர்த்தமாக மாறுகின்றது. ஆகவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லிவிட்டு குரானை படித்தவர்களெல்லாம் விளக்கம் பெற முடியாது, அதற்கென சில ஞானங்கள் தேவை. எனவேதான் ஞானவான்கள் சொன்னார்கள், குரானை விளங்கியவர்கள், குரானுக்கு விளக்கம் தந்தவர்கள், அதற்குரிய தகுதியை பெற்றவர்கள் நமக்கு சொன்னார்கள், இதற்கென சில கலைகள் இருக்கிறது, 15 விதமான கலைகளை, நஹ்வு ஃபிக்ஹு இந்த குரானை அடிப்படை விளக்கம் பெறக்கூடிய தன்மை, இப்படி பல்வேறு ஞானங்களை பெற்றவர்கள் தான் இதை விளங்க முடியும். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒலில்லாஹில் மதலுல் ஆலா, அல்லாஹுக்கு உயர்ந்த உதாரணங்கள் என்று இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நவுது பில்லா, அல்லாஹ்வை நாம் உதாரணப்படுத்தி காட்ட முடியுமா? நம்முடைய அக்கீதாவினுடைய அடிப்படை என்ன? நம்முடைய சித்தாந்தம் என்ன? அல்லாஹுவை அவனுக்கு இணையாக யாரும் இந்த உலகத்தில் இல்லை, இதுதான் நம்முடைய அடிப்படை. ஆனா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஒலில்லாஹில் மதலுல் ஆலா, அல்லாஹுக்கு உயர்ந்த உதாரணங்கள் இருக்கின்றது. எப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்வது? நம்முடைய உள்ளம் ஒத்துக்கொள்ளுமா? நம்முடைய மார்க்கம் இப்படி சொல்கின்றதா? நம்முடைய அகீதா இதற்கு ஒத்து வருமா? ஆக இதற்குரிய விளக்கம் என்ன? படித்தவர்கள் எல்லாம் விளக்கம் பெற்று விடுவார்களா? இல்லை. இதற்குத்தான் இந்த திருக்குறானுக்கு விளக்கம் சொல்வதற்கு தகுதி படைத்த ஞான மேதைகள் சொல்கின்றார்கள், அல்லாஹுக்கு உயர்ந்த உதாரணங்கள் என்று சொன்னால் அவனுடைய சிஃபத் தன்மை. எப்படி தன்மை என்றால், எப்படி அல்லாஹ் நீடித்திருக்கக்கூடியவன், அவன் யாவரையும் பார்க்கக்கூடியவன், பசீரு சம்மிய, இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கின்றோம். குருடர்களை தவிர பார்வையாளர்கள் பார்க்க முடியும், அதிலும் அல்லாஹ்வினுடைய உதவியினால் கண்ணிலே கோளாறு இல்லாத நல்ல அறிவை பெற்றவர்கள், நல்ல உடல் சுகத்தை பெற்றவர்கள் நன்றாக பார்க்க முடியும். ஆக அல்லாஹ்வாலும் பார்க்க முடியும், மனிதனாலும் பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹ்வினுடைய பார்வை என்பது மனிதனுடைய பார்வையை விட உயர்ந்தது. ஆக இதைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறான். சிபத்துகள் அல்லாஹ்வினுடைய தாத் அல்ல, தன்மை அல்ல. அல்லாஹ் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் இது அல்ல, இது நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை அல்ல. ஆக மார்க்கத்தை விளங்க வேண்டும், குரானை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய தகுதி படைத்த உலமா பெருமக்கள் ஃபக்கீஹ்களுடைய அறிவை பெற்றுத்தான் அதன் மூலமாகத்தான் நாம் விளக்கிக் கொள்ள முடியும். நாம் நினைத்ததெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே திருக்குறானை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய சில தன்மைகள் இருக்கின்றது, அதற்கென அணுகுமுறை இருக்கின்றது. அந்த அணுகுமுறையாளர்களை அணுகிக் கொண்டே நாம் அதை விளங்க முடியும். இப்படி பல்வேறு விஷயங்கள், பல்வேறு நிலைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே உலமா பெருமக்கள் சொன்ன அடிப்படையிலே திருக்குறானை விளங்கும் பொழுது இன்னும் நமக்கு அதிகமான ஞானங்கள் உருவாகின்றன. ஒரு கட்டத்திலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் ஆரம்பத்தில் இறங்கிய போது சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஓதி காட்டிய அந்த சமயத்தில், இப்பொழுது நான் பகிரங்கமாக ஓதுகின்றேன் அல்லவா, இது போன்று நீங்கள் காபத்துல்லாவிலே சென்று ஓத வேண்டும், யாருக்காவது முடியுமா, உங்களில் யாராவது இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். ஏனெனில் அன்றைய காலத்தில் இஸ்லாம் மிக குன்றிய நிலையில், இஸ்லாம் வியாபித்திருக்கவில்லை. யஹூதிகளும் குரேஷிகளும் ரசூலையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டமாக இருக்கக்கூடிய அஸ்ஹாபுகளையும் அடியோடும் வேரோடும் அவர்களை சாய்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு புறப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில், காபத்துல்லாவிலே நம்முடைய உரிமையை பெற முடியாத அளவிற்கு இருந்த அந்த சமயத்தில், நாம் சுதந்திரமாக சென்று வணங்க முடியாத அந்த சமயத்தில், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு அவர்களுடைய உயிருக்கை விலை பேசக்கூடிய அந்த சமயத்தில், திருக்குர்ஆன் இறங்கிய அந்த நேரத்தில், உங்களால் யாராவது ஓத முடியுமா என்று கேட்ட பொழுது எழுந்தது யார், அதற்கு முன் வந்தது யார், ஒரு சாதாரண இளம் பிஞ்சு 10 வயதை படைத்த ஒரு 10 வயதுக்கு உரிய இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி தான் முன் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் செல்கின்றேன், நான் காபத்துல்லாவிற்கு சென்று நீங்கள் ஓதியிருந்த அதே அடிப்படையிலே அதே முறையிலே நானும் ஓதுகின்றேன் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து, இப்னு மஸ்ஊத் நீங்களா, வயதிலே குறைந்தவர், பாலகர், இவ்வளவு பெரிய யகூதிகள் குறைஷிகள் எல்லாம் அங்கு இருக்கின்றார்கள், உங்களை வாள்களால் அல்ல அவர்களுடைய கைகளாலேயே அவர்கள் பீத்து உங்களை சன்னம் சன்னமாக ஆக்கிவிடுவார்கள், நீங்கள் போய் ஓத முடியுமா என்று கேட்ட பொழுது எனக்கு தைரியம் இருக்கின்றது, எனக்கு அந்த குவத்து இருக்கின்றது, நான் செல்கின்றேன், என்னை நீங்கள் கண்டிப்பாக அனுமதிக்க வேண்டும் என்று அன்பு கட்டளை இருக்கின்றார்கள். அதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த ஆர்வத்தை பார்த்து, சென்று விடுங்கள், நீங்கள் செல்லலாம் என்று சொல்கின்றார்கள். அந்த 10 வயது படைத்த ஈமானிலே உறுதிமிக்க அருமை சஹாபி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபத்துல்லாவிலே செல்கின்றார்கள். அந்த குரேஷிகளுக்கு மத்தியில் அவர்கள்லாம் காபத்துல்லாவிலே உலாவி வந்த பொழுது, இப்னு மஸ்ஊத் சென்று திருக்குர்ஆனை வேகமாக ஓதுகின்றார். தங்களுடைய அந்த தனக்கே உரிய அந்த பாணியிலே அழகான குரலிலே ஓதுகின்றார். இதை பார்த்த அபு ஜஹில், உத்துபா, ஷைபா போன்ற பெரும் குரேஷி தலைவர்கள் எல்லாம், மஸ்ஊதின் மகன் அப்துல்லா என்ன ஓதுகின்றார், புதுசாக ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கின்றாரா என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது, குரேஷிகள் விளக்கம் சொன்னார்கள், இது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கின்றாரே அந்த குர்ஆனை இவர் ஓதுகின்றார், இவ்வளவு தைரியம் இருக்கும், இவ்வளவு துணிச்சலாக இங்கே வந்து ஒரு சிறு குழந்தையை அனுப்பி வைத்திருப்பார் என்று சொல்லிவிட்டு, அதற்கு இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து அந்த குரேஷி தலைவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், மகனே நீ சென்று விடு, இல்லையெனில் இந்த இடத்திலே நீ உயிர் பிரிந்து விடுவாய், நீ சென்று விடு என்று சொன்ன பொழுது, எனக்கு கட்டளையிட்டு அந்த கட்டளை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன், என்னுடைய தலைவர் ரசூல் சொல்லியிருக்கின்றார்கள், அதற்குரிய தைரியமும் தெம்பும் எனக்கு இருக்கின்றது, உங்களால் என்னை எதிர்த்து செய்ய முடியும் என்று சொன்னால் நான் அதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது, அங்கிருந்த ஒரு குரேஷி தலைவன், ஒருவேளை அபூஜஹலாக இருக்கலாம், இப்னு மஸ்ஊத் அவர்களுடைய கன்னத்திலே ஓங்கி அடிக்கின்றார். பிஞ்சு உள்ளம் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுடைய கன்னங்களிலே அவனுடைய அந்த கைகள் எல்லாம் பதிந்து அந்த குழந்தையை அழுதுகின்றே குர்ஆனை ஓதிக்கொண்டே வருகின்றார்கள். ரசூலிடத்திலே, ரசூல் நான் முடித்து விட்டேன், நீங்கள் சொன்ன அந்த கடமை நான் செய்துவிட்டேன் என்று சொன்ன பொழுது, அழுது கொண்டே வந்து தன்னுடைய கன்னத்தில் அவர்கள் கை வைத்து கன்னங்களெல்லாம் சிவந்த நிலையிலே வந்த பொழுது சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், என்ன ஆயிற்று, இப்னு மஸ்ஊத் சின்னவர், இந்த குழந்தை இப்படி சென்று விட்டு இப்படி ஆகிவிட்டதே என்று அங்கு இருக்கக்கூடிய சஹாபுகள் எல்லாம், அது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு போன்ற பெரும் இஸ்லாத்தினுடைய அந்த தலைவர்கள் எல்லாம் அஸ்ஹாபுகள் எல்லாம் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு கவலையாக இருந்த சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அஸ்ஹாபுகளுக்கு புரியவில்லை, இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது, ஒரு சிறு குழந்தையை இப்படி அழித்து அவர்கள் கன்னத்தில் இருந்து ரத்தம் சுட்டக்கூடிய அளவிலே இவர் வந்து நிற்கின்றார், ரசூல் சிரிக்கின்றார்களே என்று சொன்ன பொழுது, அருமை தோழர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அஸ்ஹாபுகளே, இப்னு மஸ்ஊதுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமிக்க நிகழ்ச்சி காத்திருக்கின்றது, அல்லாஹ் எனக்கு வகை அறிவித்தான், இவர்தான் இவருடைய கையால் பத்ரு போரிலே பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள், இவரும் ஷஹீதாகுவார், உலகத்திலே மிகப்பெரிய மகத்தான பதவி இவருக்கு இருக்கின்றது என்று இப்னு மஸ்ஊதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக திருக்குர்ஆன் ஷரீஃபை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்ட வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அதை ஏற்று நடக்கக்கூடிய அஸ்ஹாபுகள், இந்த உலகத்திலே அவர்களுக்கு ஈடு இணையாக யாரும் இருக்க முடியாது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை நாம் சிறு வார்த்தைகள் கூட அவர்களை வித்தியாசமாக பேசிவிடக்குவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. என்னுடைய தோழர்களை பற்றி நீங்கள் நன்றாக நினையுங்கள். அஸ்ஹாபி கண்ணுஜூம் ஃபபி ஐயிஹிம் இஹ்ததைதும் இஹ்ததைதும். என்னுடைய தோழர்கள் அஸ்ஹாபுகள் இந்த உலகத்தில் விண்ணினுடைய தாரகைகள் போன்றவர்கள், நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்கள் எவரை பின்பற்றினாலும் நீங்கள் வழி தவறமாட்டீர்கள், நேர்வழி அடைவீர்கள் என்று அஸ்ஹாபுகளை பற்றி அவர்கள் மகத்தான வார்த்தைகளை கூறி காட்டினார்கள். எனவே அஸ்ஹாபுகளை நாம் நினைவுபடுத்துவதால், அவர்களுடைய வாழ்க்கையை சொல்வதால் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து நிறைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் ஈமானுடைய உறுதி வலுத்து விடுகின்றது. ஆக திருக்குர்ஆன் அதனுடைய கருத்தின் அடிப்படையில் அதை நாம் ஓதும் பொழுது அதற்கு அதிகமான அபரிமிதமான நன்மைகள் இருக்கின்றது. இது இந்த திருக்குர்ஆன் ஷரீஃப் அதுவும் ரமலானிலே ஓதும் பொழுது மிகத்தான மிக பெரிய நன்மைகள் இருக்கின்றது. இதன் அடிப்படையில் அடுத்து சதக்கா, திக்ரு, சலவாத்து, பல்வேறு அமல்கள், பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் தெரிந்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் ரமலான் மாதத்தில் மட்டும் ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகின்றார்கள் என்று ஹதீதுகளை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆக உலகத்திலே இப்பொழுது ரமலானுடைய அந்த சமயத்திலே ஷைத்தான்கள் எல்லாம் நம்மிடத்திலே இருப்பதில்லை என்று சொல்கின்றோம். ஷைத்தான் சாதாரண மனிதன் அல்ல, அல்லாஹனுடைய மலக்காக இருந்து பின்பு அவனுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவன். ஆனால் அல்லாஹுவினுடைய அனுமதியின் பிரகாரம் அவனுக்கு மிக மகத்தான அறிவுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. எந்த அளவிற்கு என்றால், ஃபிரௌன் நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய செய்தி, அதை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் பதியும், இன்னும் அதிகமான ஞானங்களை பெறுவதற்குரிய அந்த தன்மை அமையும் என்ற அடிப்படையிலே சொல்கின்றேன். ஷைத்தான் ஃபிரௌன் இருந்த அந்த காலத்திலே, ஃபிரௌன் என்றால் மூசா நபியினுடைய எதிரி, அன்றைய காலத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு அரசன். எந்த அளவுக்கு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் கடவுள் மட்டுமல்ல, நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளை விட உயர்ந்த கடவுள் நான். இந்த உலகத்தில் தோன்றிய அந்த குரேஷி காஃபிர்கள் தலைவர்கள் எல்லாம், இந்த உலகத்தை ஆட்டி படைத்த அரசர்கள் எல்லாம் தங்களை அரசன் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் ஃபிரௌன் தன்னை கடவுளை விட உயர்ந்த கடவுள் என்று பிரகடப்படுத்தினான். ஷைத்தானை கொண்டு அல்லாஹ் இந்த ஃபிரௌனை எப்படி மட்டம் தட்டுகின்றார். ஒரு கட்டத்தில் ஃபிரௌன் தன்னுடைய அந்த மிக பிரமாண்டமான அந்த மாளிகையிலே அவன் குளிப்பதற்கென்றே பல பல்வேறு அறைகளை அவன் கட்டி வைத்திருக்கின்றான். தினமும் குளியல் பெறுவதற்கு என்றே பல்விதமான ஆடம்பரமான அறைகளை கட்டி வைத்தான். அந்த ஆடம்பரம் மிக்க ஒரு அறையிலே ஒரு நாள் அவன் குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகலிலே கதவு தாளிட்டு குளித்துக் கொண்டிருக்கின்றான். ஷைத்தான் வந்து கதவை தட்டுகின்றான். இந்த நிகழ்ச்சி மஸ்னவி ஷரீஃபிலே சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. உள்ளிருந்து குரல் கேட்கின்றது, யார்? ஷைத்தான் பதில் சொல்லவில்லை. இரண்டாம் முறையும் தட்டுகின்றான், இரண்டாம் முறையும் ஷைத்தானிடத்திலிருந்து பதில் இல்லை. மூன்றாம் முறை தட்டுகின்றான், யார் என்று கேட்ட பொழுது ஷைத்தான் அதற்குரிய பதிலை சொன்னான், அன ரப்புக்கும் அல்ல, இந்த உலகத்திலே உயர்ந்த கடவுள் என்று உன்னை பிரகடப்படுத்தினாயே, ஒரு கடவுளுக்கு ஒரு ஆண்டவனுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன? தனக்கு பின்னால் முன்னால் மேலே கீழே தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து அறிவுகளையும் அறிந்திருக்க வேண்டும், இதுதான் கடவுளுக்கு தன்மை. உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய உன்னுடைய கதவு தாளிட்டப்பட்ட அந்த கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு தட்டக்கூடிய என்னையே நீ அறிய முடியாமல் இருக்கும் பொழுது உன்னை எப்படி உயர்ந்த கடவுள் என்று நீ பிரகடனப்படுத்த முடியும் என்று சொன்ன பொழுது அவன் ஞானத்தால் தலை குனிந்தான். அந்த அளவிற்கு ஃபிரௌனுடைய உள்ளத்தையே அவன் கைவசப்படுத்தியவன் ஷைத்தான். அவ்வளவு பெரிய ஞானம் ஆற்றல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எனவேதான் அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்னமா எஜ்ரி ஷைத்தானோ எஜ்ரி பனி தமி பனி ஆதம அவு கமாக்கால், ஷைத்தான் பனு ஆதம் மனிதர்களுடைய இரத்தங்கள் எங்கெல்லாம் ஓடுகின்றதோ அங்கெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஒரு கட்டத்திலே ஞானவான்கள் சொல்வார்கள், 70,000 பகுதிகளிலே மனிதனுடைய 70,000 பகுதிகளிலே ஷைத்தான் இருக்கின்றான் என்று சொல்வார்கள். ஆக அவனை கட்டுப்படுத்துவது சாதாரண காரியமா? அவனோடு போராடியவர்கள் தான் ஞானவான்கள், அதிலே வெற்றி கண்டவர்கள் தான் சூஃபியாக்கள். எனவேதான் சூஃபியாக்களுடைய வழியே தனியான வழி. ஆக விலங்கிடப்பட்ட ஷைத்தான் இப்பொழுது நம்மை அணுகின்றானா என்று கேட்கும்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே தெரியும், நோன்பு பிடிக்கின்றோம். நோன்பு பிடிக்கும் பொழுது ஒரு தேவையற்ற ஒரு பார்வை நமக்கு ஏற்படுகின்றது. பிறரை, பிற பெண்களை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகின்றது. ஷைத்தான் விளங்கிடப்படும் பொழுது எப்படி நாம் இந்த பார்வையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும்? எப்படி நாம் ஷைத்தானுடைய தன்மை பெற்றிருக்கின்றோம்? ஆக அவன் விளங்கிடப்பட்டாலும் கூட அவனுடைய அந்த ஷைத்தானுடைய வாடை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதை வெற்றி கண்டவர்கள் தான் உண்மையான நோன்பாளிகள், உண்மையான முத்தகீன்கள் என்று மேன்மக்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த உலகத்திலே நோன்பாளிகளிலே உயர்ந்தவர்கள், சூஃபியாக்களிலே மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள், நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய கௌசுல் ஆலம், இந்த உலகத்தை எல்லாம், குவளையத்தை எல்லாம் மார்க்கத்தால் உயிர் பெறச் செய்தவர்கள் முஹியுத்தீன் என்று பெயர் பெற்ற ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானிலே பிறந்தார்கள். பிறந்த குழந்தை ஒரு வயது நிறையும் வரை அவர்கள் பகலிலே பால் குடிப்பதே இல்லை. தன்னுடைய தாய் அந்த குழந்தைக்கு பால் புகட்டும் பொழுது தன்னுடைய தாயை விட்டும் அந்த குழந்தையினுடைய வாய் அகன்று விடுகின்றது. பல்வேறு நிலையிலே அவர்கள் முயற்சித்தார்கள், குடிப்பதில்லை. வெறும் பச்சை பாலகனுக்கு புனிதமான ரமலானினுடைய பகலில் அவர்களுக்கு நோன்பு கடமையா? இல்லை. ஆனால் அந்த பச்சிலம் குழந்தை குடிப்பதில்லை. எப்படி குடிப்பதில்லை? அப்படி என்ன ஞானம் அவர்களுக்கு கிடைத்தது? இரவில் கொடுத்தால் குடிக்கின்றார்கள். அவ்வளவு பெரிய ஞானமும் தீர்ச்சையும் மார்க்கத்திலே அறிவும் பெற்றவர்கள் தன்னுடைய பாலக வயதிலிருந்தே அவர்களுக்கு துவங்கியது. ஆக சூஃபியாக்களுடைய வழியே தனியான வழி. எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நோன்பாளிகளிலே விசேஷமானவர்கள், விசேஷமானவர்களிலே விசேஷமானவர்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே உள்ளவர்கள் தான் இந்த ஞான பெருமக்கள். எனவே அந்த ஞானத்தினுடைய வாசலை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் தக்குவாவை மேற்கொள்ள வேண்டும். தக்குவா என்று சொல்லும் பொழுது தனிமை ஏற்படுத்த வேண்டும். தனிமை ஏற்படும் பொழுது அல்லாஹ்வை நினைக்கும் போதெல்லாம் அவனுடைய அந்த அனுக்கிரகம் நம்மை அடைகின்றது. வெகு பிரமாண்டமான நெருப்பு குண்டத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்புவதும், அவனுடைய படைகளும் பல்வேறு விறகுகளை எல்லாம் திரட்டி அந்த நெருப்பிலே அவர்களை தள்ளும் பொழுது அல்லாஹ்வை நினைத்தார்கள், இறைவா உன்னுடைய கட்டளை ஏற்று இந்த மக்களுக்கு நான் உன்னுடைய மார்க்கத்தை எழுதி சொன்னேன். ஆனால் அதற்கு எனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இந்த மிகப்பெரிய பிரமாண்டமான நெருப்பு குண்டத்தில் என்னை தள்ளுகின்றார்கள். உன்னிடத்திலே என்னுடைய பாதுகாப்பு எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு தன்னை அண்டி வந்த மலக்குகளை எல்லாம் திருப்பி அனுப்பி விடுத்தார்கள். ஆக அல்லாஹ் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். அது குன்னா யானா ருக்குனி பர்தன் ஓ சலாமா, நெருப்பிற்கு அல்லாஹ் கட்டளையிட்டதின் பிரகாரம் அது அவர்களுக்கு குளிராக அமைந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தால் காரியம் உடனே நடந்துவிடும். பத்ரு போரிலே வெறும் 313 சஹாபா பெருமக்கள் மட்டும் வாழ்படைகளிலும் காலாட்படைகளிலும் ஆயுதங்களிலும் மிக குன்றிய நிலையில், எதிரிகள் எல்லாம் இதற்கு 3 மடங்காக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே ஒவ்வொரு நபர்களும், ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் எதிரிகளிலே 3 ஒருவர் சந்திக்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலே, இந்த நிலையிலே இஸ்லாத்தினுடைய முதலாவது போர், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலே நடக்கக்கூடிய இந்த போர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, எல்லோருடைய உயிரும் பறிபோய்விடுமோ என்று அங்கே மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த நிலை. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை, நாம் இதை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற நிலை. அந்த நிலையிலே ரசூல் நினைத்தால் உடனே வெற்றி கிடைத்துவிடும். இருந்தாலும் கூட ரசூல் என்ன செய்தார்கள்? சுஜூதிலே ரொம்ப நேரம் இருந்தார்கள். நீண்ட நேரம் சுஜூதிலே இருந்து பிரார்த்தித்தார்கள், இறைவா உனக்காக, உன்னுடைய மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்காக, உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் தொடுக்கின்ற இந்த போர், உன்னுடைய சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலே நடக்கக்கூடிய இந்த போர், நீ இந்த உலகத்தில் வெறும் 313 பெருமக்களாக, உன்னுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த உலகத்திலே அழிந்துவிட்டால் இனி இஸ்லாம் என்ற பெயருக்கே இல்லாமல் போய்விடும். ஆகவே உன்னிடத்திலே வெற்றியை நான் கேட்கின்றேன், நீ தருவாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழுந்து கேட்டார். இது ரசூலுக்கு அவசியமா? இல்லை. அவர்கள் நினைத்தா வெற்றி கிடைத்துவிடும். ஏன்? அல்லாஹ்வுடைய ஞாபத்தை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள், சஹாபா பெருமக்களுக்கு அதை புகட்டினார்கள். ஆகவே இறைவனுடைய தனிமை அந்த திக்ர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஈமான் வலுப்பெறுகின்றது. இந்த வலுப்பட்ட நிலையிலே உள்ளவர்கள் தான் முத்தகீங்கள். ஆக சலவாத், திக்ரு, குர்ஆன் ஷரீப், இந்த வரிசையிலே சதக்கா. இந்த சதக்காவை பற்றி அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل حبة مثل حبة في كل سنبلة مثل حبة. ஒருவன் அல்லாஹுக்காக அவன் வழங்கியிருக்கக்கூடிய ரிசக், அவன் வழங்கியிருக்கக்கூடிய பொருள், இதை அல்லாஹனுடைய பொருத்தத்தை நாடி தன்னுடைய வசதியை விட குறைந்தவர்களுக்கு, ஏழைகளுக்கு, உலகத்திலே பணக்காரர்களாக இருப்பவர்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்றல்ல, அது அவர்களுக்கான ஜக்கா தனியாக இருக்கிறது, ஏழை வரி புவர் டேக்ஸ் தனியாக வைத்திருக்கின்றார்கள். சதக்கா, சதக்கா என்பது நம்மிடத்தில் ஒரு ரூபாய் இருந்தாலும் கூட அதிலும் பாதியை கொடுப்பது ஒரு சதக்கா. அந்த சதக்காவை கூட கொடுப்பதற்குரிய தகுதி, பொருளாதார வசதி இல்லை என்று சொன்னால் ஒருவனை பார்த்து, ஒரு முஸ்லிமை பார்த்து புன்னகை பொறுப்பது ஒரு சதக்கா. ஆக அந்த சதக்கா பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு கூட நம்மிடத்தில் இல்லையா? முடியும். நாம் இங்கு வந்தது உழைப்பதற்காக. ஆக உழைத்ததில் நம்மை விட வசதியை குறைந்தவர்கள், நம்மை விட தகுதியை குறைந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அல்லாஹ் இந்த உதாரணத்தை காட்டுகின்றான். ஒரு கதிர் வழுகின்றது, அந்த கதிரிலிருந்து ஏழு நூறு கதிர்கள் மாறுகின்றது, அந்த நூறு பன்மடங்காக மாறுகின்றது. இதுதான் சதக்காவிற்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். ஆக சதக்காவை நாம் கொடுப்பதால் நம்முடைய பொருளாதாரம் குறைந்து விடுவதில்லை. இந்த உலகத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையிலே நாம் பார்க்கின்றோம், எக்கனாமிக்கல் கிரைசிஸ், பொருளாதார சிக்கல். தங்களை மிகப்பெரிய அறிவாளிகளாக, பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்களாக, எக்கனாமிஸ்டுகள் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்வர்கள் எல்லாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை அவர்களால் கட்டுப்படுத்த முடிந்ததா? தீர்ப்புக்கு கொண்டு வர முடிந்ததா? நிலைமையை கொண்டு வர முடிந்ததா? இந்த பொருளாதாரத்தை உயர்த்த முடிந்ததா? முடியவில்லை. அவர்களுடைய அறிவுகள் எல்லாம் எங்கே? ஆற்றல் எல்லாம் எங்கே? இது அல்லாஹினுடைய ஏற்பாடு. ஏன் தான் பெற்ற அந்த இன்பத்தை தன்னை விட அறிவில் குறைந்தவர்கள், தன்னை விட செல்வத்தில் குறைந்தவர்களுக்கு கொடுங்கள். அதன் மூலமாக நம்முடைய பொருள்கள் எல்லாம் உயர்வு பெறுகின்றது, பரிசுத்தம் பெறுகின்றது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது, அதற்கு மாற்றமாக ஈடுபடும் பொழுது அல்லாஹனுடைய அந்த ரஹமத்தினுடைய பார்வை அங்கே தூரமாகி வருகின்றது. இந்த அடிப்படையிலே இதனுடைய தத்துவத்திலே பார்த்தால் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே பொருளாதார சிக்கலை இஸ்லாத்தினுடைய கோணத்திலே பார்த்தால் இங்கு சதக்கா குன்றியதனுடைய அடிப்படை தான் அங்கே விளங்கும். எனவேதான் சதக்காவிற்கு மிகப்பெரிய மகத்தான நன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்கத்து ரத்துல் பலா, பலா வரத்துல் கதா. சதக்காவை கொடுப்பதால் ஏழைகளுக்கு உரிய, அவர்களுக்குரிய, நம்மால் முடிந்த அந்த சதக்காவை நிறைவேற்றுவதால் ஒருவனுடைய தலையெழுத்தே மாற்றப்படுகின்றது. அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த விபத்தை அவர்களுக்கு மாற்றி அமைக்கப்படுகின்றது. அவனுடைய ரிசுக்கை இன்னும் அதிகமாக்கப்படுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிவுக்கு வருகின்றேன். நாம் எல்லாம் அறிந்த செய்திதான், மீண்டும் அதை நினைவுபடுத்துகின்றேன். அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு திருமணம் நடக்கின்றது. மணமகன் மேடை நோக்கி செல்கின்றார். மணமகன் மேடை நோக்கி செல்லக்கூடிய அந்த சமயத்திலே ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறுக்கிடுகின்றார்கள். ஜக்கரியா நபியும் அங்கே விருந்தாளியாக அழைக்கப்பட்டார்கள். அல்லாஹனுடைய தூதருக்கு, ரசூலுக்கு தெரியாதா? மலக்குமார்கள் எல்லாம் இஸ்ராயில் அவர்களுடைய எதிரே பட்ட பொழுது, இஸ்ராயில், இஸ்ராயில் யார்? ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பதற்காக அமைக்கப்பட்ட, அல்லாஹுவால் அருளப்பட்ட ஒரு மலக்கு. இங்கு உங்களுக்கு என்ன வேலை? ஒரு மனிதனுடைய உயிர் பறிபோகக்கூடிய நிலையிலே நீங்கள் வந்திருக்கின்றீர்களே, உங்களுக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுது, அல்லாஹினுடைய ஒரு அடியாருடைய உயிரை பறிப்பதற்காக எனக்கு கட்டளை ஏற்படுகின்றது, அதனுடைய அந்த வேலை வந்துவிட்டது, நான் இங்கே வந்துவிட்டேன் என்று சொன்னார்கள். அப்படியானால் யார்? அல்லாஹினுடைய தூதர் கேட்டால் அல்லாஹினுடைய மலக்கு சொல்லுவார்கள் அல்லவா, அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது அல்லவா? கேட்டார்கள், ஏதோ செல்கின்றது அந்த மணமகன் தான். மணமகனா? தன்னுடைய வாழ்க்கையினுடைய இன்பத்தை, இன்மைதான் அவர் நுகரப்போகின்றார். இந்த உலகத்தினுடைய வசந்தத்தை, இன்மைதான் அவர் அடைய போகின்றார். இந்த மணமகனை, அவருடைய உயிரை வாங்க வேண்டும் என்று வந்திருக்கின்றீர்களே, இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொல்லப்பட்டது என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு வழங்கப்பட்ட அந்த கடமை நான் செய்கின்றேன், இதனால் நான் முந்தியும் செய்ய முடியாது, அதை பிற்படுத்தவும் முடியாது என்று சொன்னார். அதாவது ஜிக்ரியா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். திருமணம் முடிந்து விருந்து நடைபெறுகின்றது. வெகு காலம் சுருக்கமாக இருக்கின்றது இவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு. அங்கே விருந்து கொடுக்கப்பட்டது. மேன்மக்கள் எல்லாம் வந்தார்கள், உயர்ந்தவர்கள் எல்லாம் வந்தார்கள், வசதி படைத்தவர்கள் எல்லாம் வந்தார்கள், ஏழைகள் தனியாக நிற்கின்றார்கள். மணமகன் பார்த்தார், ஏழைகள் இவர்கள்லாம் யார்? இல்லை, இவர்கள்லாம் அழைக்கப்படாதவர்கள், அழைத்து வாருங்கள், அவர்களுக்கும் ரிஸ்க் இருக்கின்றது, அவர்களுக்கும் நான் கொடுக்கின்றேன் என்று அவர்களை உட்கார வைத்து இந்த மணமகனே அவருக்கு உணவு ஊட்டினார். ஏழைகள் எல்லாம் அவர்களுக்கு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையை நீ வளமாக்கு என்று சொன்னார்கள். திருமணம் முடிந்தது, வலிமா முடிந்தது, மக்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராயலை பார்க்கின்றார்கள், திரும்பிச் செல்கின்றார்கள். இஸ்ராயலை வாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமை என்ன ஆயிற்று என்று கேட்கும் பொழுது, இல்லை இன்னும் நீட்டப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ் இப்பொழுது எனக்கு சொன்னார். ஏன்? இவர் தன்னுடைய கையால் அல்லாஹ்வுடைய அடியாருக்கு அவர் நன்மையை செய்தார், அவர்கள் எல்லாம் துஆ செய்தார்கள், அல்லாஹ் இவருடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்தான். இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒருவருடைய தலையெழுத்து மாற்றப்படுகின்றது என்று சொன்னார். எனவே சதக்காவிற்கு நம்முடைய அந்த வேலை இருக்கின்றது, அதனுடைய உயிர் இருக்கின்றது, அது நம்மால் உணர முடியாது. அத்தகைய அளவிற்கு அதனுடைய மகத்துவமும் மதிப்பும் அல்லாஹ் நமக்கு தருகின்றார். பல்வேறு செய்திகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். சலவாத்து திக்கிறது, இப்படி சலவாத்து, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய உயிர்வு. ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொன்னால் இந்த வாழ்க்கையிலே நம்முடைய உயர்வும் இன்னும் அதிகமாக இருக்கின்றது, நம்முடைய பதவிகள் உயர்கின்றது என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். ஒரு கட்டத்திலே ஹதரத் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடு இரவிலே, நடு நசியிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து வருகின்றார்கள் தஹஜ்ஜத்தை தொழுவதற்காக. ஆயிஷா நாயகி அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு காலையிலே செய்யக்கூடிய வேலையை இரவிலே செய்கின்றார்கள், சட்டையை தைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி அவர்களை கடந்து செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு பிரகாசம், அந்த வீடு முழுக்க பிரகாசம், விளக்குகள் எல்லாம் இல்லை, ஆனால் இவ்வளவு பிரகாசம் இருக்கின்றது என்று பார்த்த பொழுது, திரும்பி பார்த்த பொழுது அல்லாஹ்வின் தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். அருமை நாயகமே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரகாசமா, நீங்கள் வாழ்க்கை முழுக்க இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வானாக, அது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொன்னார்கள். மறுமையிலேயே சில மனிதர்களை நான் பார்க்கவே விரும்பவில்லை, என்னுடைய பார்வை அவர்கள் முகத்தின் மீது படாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நபிமார்கள் எல்லாம் யா நப்சி என்று சொல்லும் பொழுது தன்னுடைய உம்மத்துக்காக பரிந்துரை செய்வீர்களே, யா உம்மத்தி என்று சொல்வீர்களே, அனைத்து உம்மத்தையும் பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய உம்மத்திலே சில மக்களை பார்க்க முடியாது என்று சொல்கின்றீர்களே, அத்தகைய அளவிற்கு நசீபு கட்டவர்கள் இந்த உலகத்திலே துர்ப்பாக்கியர்கள் யார் என்று கேட்ட பொழுது அதற்கு ஆயிஷாவை நோக்கி சொல்கின்றார்கள், அருமை மனைவி அவர்களே, என் மீது சலவாத்து சொல்லாதவன் தான் நாளை மறுமையிலே குருடராக வருவான், அவனை நான் பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். அத்தகைய அளவிற்கு மகத்துவமும் உயர்வும் அல்லாஹ் இந்த சலவாத்து சொல்லி இருக்கின்றது. இதனுடைய எத்தனையோ வரலாறுகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் படித்திருக்கின்றோம். ஆகவே அவைகளெல்லாம் இங்கு சொல்லுவதும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காலங்கள் இடம் தராது. எனவே உலமா பெருமக்கள் சொன்ன செய்திகள், நாம் படித்த செய்திகளை அடிப்படையாக வைத்து அல்லாஹனுடைய அந்த திரு தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரையின் பிரகாரம், மேன்மக்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே வழிகாட்டி தந்ததன் பிரகாரமாக இந்த புனிதமான அந்த ரமலானை நாம் சந்தோஷமாக சந்திப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹனுடைய அந்த மிகப்பெரிய ஒரு கருணையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் நாளை மறுமையிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அண்டி ஒன்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தையும் நமக்கு வழங்குவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு.